ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் வசனம் மூன்றுல இருந்து நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளிலே துன்பப்படுகிறீர்கள், அழிந்து போக துக்கப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள், அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் மகிமை உண்டாக காணப்படும். அருமையான வசனங்கள் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு பழைய பாட்டு இருக்குது, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், ஆனா நான் அழுது கொண்டே சிரிப்பேன் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. இந்த ஆறாவது வசனத்தை கவனிங்களே, அந்த மாதிரி ஒரு வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், கடைசியில பலவித சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள். இவங்க சந்தோஷப்படுகிறாங்களா, இவங்க துக்கப்படுகிறார்களா அப்படின்னு ஒரு பாரடாக்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல, அதாவது பார்க்கறதுக்கு ஒரு ஆப்போசிட் முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அதனோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு புரிய முடியும். இவங்க சந்தோஷப்படுறாங்களா துக்கப்படுறாங்களா, இந்த மாதிரி இன்னொரு வசனமும் 2 கொரிந்தியர் 6:10 இருக்கு. பவுல் சொல்றாரு, துன்பப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்கள். ஒரே நேரத்துல முடியுமா யோசிச்சு பாருங்களேன், ஒரே இருதயத்துல ஒரே நேரத்துல சந்தோஷப்படுறதும் துன்பப்படுறதும், நான் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுவேன்றத ஒரே இருதயத்துல நடக்க முடியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு விசுவாசினால தான் அப்படி இருக்க முடியும். சினிமாக்காரங்க பாட்டை பாடிட்டு வந்தா போயிடலாம், ஆனா அப்படி இருக்கக்கூடியது நடக்கக்கூடியது ஒரு விசுவாசி மூலமா தான் முடியும். ஏன்னா அவனுக்குள்ளத்தான் 2 இயற்கை இருக்கிறது. அதனால கலந்த உணர்வு ஒரே நேரத்துல ஒரு விசுவாசிக்குள்ளத்தான் இருக்க முடியும், மற்றவங்கனால இருக்க முடியாது. ஆகவே இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய மகா பெரிய சந்தோஷம் வந்து அவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம், அவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம். அதை பத்தி தான் பேதுரு நமக்கு 6வது வசனத்துல இருந்து பேசிட்டு வர்றார். ரட்சிப்பினுடைய சந்தோஷம். நம்முடைய மதம் எவ்வளவு அருமையான மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் சந்தோஷமா இருப்பதற்காக முழு வேதமே நம்மளுக்கு கட்டளை கொடுக்குது. என்ன, நீங்க சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு கட்டளை. நம்ம சந்தோஷமா இருக்கணும் வேதம் நம்ம கட்டளை கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், சங்கீதம் 37:4 கலிகூர்ந்து கர்த்தருக்குள் கலிகூருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது. 100 சங்கீதம் 2 கர்த்தரை சந்தோஷத்தோடு சேவீங்க அப்படின்னு வசனம் வருது. ஆபக்குக்கு 3:17 பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு வசனம், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சசடி பலன் உண்டாக்காமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கேடையிலே ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், என்ன சொல்லிட்டு வர்றாரு, இதெல்லாம் இல்லாம போனா என்னையா பண்ணுவ சாப்பிடறதுக்கு, நம்ம கேட்கிற மாதிரி வருமானம் எந்த வழியிலே வருமானம் இல்லாம போச்சு, எந்த விதத்திலையும் ஹெல்ப்பே இல்லாம போச்சு, என்னதான் பண்ணுவேன் நீ? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். அப்படின்றார். அவர் பழைய பாடல பார்த்தோம்னா அதுவே அங்கே சந்தோஷத்தின் அழைப்பு, சந்தோஷத்தின் கட்டளை இருக்கிறத பாக்குறோம். புதிய ஏற்பாடுல இயேசு சொல்றாரு லூக்கா 6:23 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் மிகுதியா இருக்கும். சந்தோஷப்படுங்கன்றார் இயேசு. இன்னொரு இடத்துல யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த மாதிரி நான் வசனங்கள் சொல்லிட்டே போலாம். முழு வேதத்துல பார்த்தோம்னா நமக்கு கொடுக்கிற கட்டளை, நமக்கு நம்மள சொல்லுகிற ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பின் விளைவு, ரட்சிப்பின் ரிசல்ட்டே பார்த்தோம்னா எதுக்கு ஆண்டவர் நம்மள ரட்சிக்கிறாரு, நம்ம சந்தோஷமா இருக்கணும். உலக பிரகாரமான சந்தோஷம் இல்லை, அதுக்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம். அது நமக்கு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்கணும். பாவத்துல நம்ம வாழ்றோம்னா அந்த சந்தோஷம் நமக்கு இருக்காது. ஒரு கிறிஸ்தவனா இருந்து பாவத்துல நம்ம இருந்தோம்னா சந்தோஷமா இருக்காது. தாவீது ஒரு வாய்ட்டு பாவம் பண்ணிட்டார். பாவம் பண்ண பிறகு அவர் என்ன ஜெபம் பண்றாரு தெரியுமா? பாவம் பண்ணி அந்த சந்தோஷத்தை இழந்து உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். ஏன் தாரம், திரும்ப தாரணும், முதல்ல இருந்துச்சு ஆனா அது இப்ப போயிருச்சு பாவத்தினால, அதை திரும்ப தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்றார். இந்த வேதத்துல நம்ம பார்த்துட்டு வர்றது சந்தோஷம், சந்தோஷமா இருக்கணும்னு வேதம் நம்ம கட்டளை இருந்த பாக்குறோம். நமக்கு இருக்கிற கேள்வி, நம்மள அப்படியா இருக்கிறோம் நம்ம? எப்போ பார் சந்தோஷமா இருக்குது, எப்போ பார் என்ன வந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுது. இந்த உபத்திரவம் நிறைந்த உலகத்துல நமக்கு அப்படி இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம படிக்கிற ஆழமான சத்தியங்கள் பயன்படுத்தி தேவன் நமக்கு அப்படி இருக்கும்படி செய்யட்டும். அந்த ஆழமான சத்தியங்களை நம்ம படிச்சுக்க போறோம், அதை பயன்படுத்தி தேவன் அப்படி நமக்கு செய்யட்டும். நான் இந்த சந்தோஷத்தை நான் எப்படி அனுபவிக்கிறது, நமக்கு இருக்க வேண்டிய கேள்வி. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, பிடிக்காம இருந்தாலும் சரி, நான் எப்பொழுதும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, வேதம் சொல்ற மாதிரி, வேதம் விரும்புற மாதிரி நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அதை தான் அந்த பேதுரு நம்ம கத்துக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு இன்னைக்கு படிக்கிற 6:7 நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பத்துக்க போறோம். ஒரு ஏன்னா அவர் எழுதுற மக்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரொம்ப துக்கத்துல, எதிர்ப்புல, வெறுப்புக்கு மத்தியில் இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய கொடுமைக்கு மத்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்து அவங்களுடைய ஆவிகளை உயர்த்தி அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு பேதுரு பார்க்கிறார் இந்த வசனங்கள் மூலமா. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பத்தி அவங்களுக்கு சொல்லித்தர பேதுரு பார்க்கிறார். பேதுரு ஒரு விதத்துல எப்படி சொல்றாருன்னா, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு பேரின்பம், சமாதானம், சந்தோஷம் உனக்கு இருக்கணும். அது இல்லாம போச்சுன்னா நீ ரொம்ப சேட்னா தெரியுதுங்களா, ரொம்ப பரிதாபமான நிலையில நீ இருக்கிற. ஒரு கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா மிகுந்த பேரின்பம், சந்தோஷம், கொழுந்துட்டு எரிகிற ஒரு ஆனந்தம், ஒரு பேரின்பம், பொங்கி வருகிற சந்தோஷம் உனக்கு இருக்கணும். அது இல்லைன்னா ஏதோ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் என்னன்னு கூட பேதுரு சொல்றாரு பாருங்களேன். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். நம்ம அதை கேட்டுட்டு என்ன வரலாம்னா, பேதுருவையா அந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரும்புறேன், எனக்கு சொல்லுங்க நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, முதலாவது வந்து நெகட்டிவா நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய சந்தோஷங்களை சூழ்நிலைகள்ல தேட போகக்கூடாது. உலக சூழ்நிலைகள்ல நமக்கு எல்லாம் வசதியா இருந்துச்சுன்னா சந்தோஷம், அப்புறம் ஏதாவது அது அதுல தேட போகக்கூடாது. நம்ம சந்தோஷத்தை நம்ம தலைய அதுலயே தான் நம்ம பாக்குறது எப்பவும் ப்ராப்ளம் அதுதான். நம்ம என்ன செய்யணும், சூழ்நிலைகள்ல நம்ம சந்தோஷத்தை தேட போவாம நம்ம தலைய திருப்பி அவர் 3 காரியத்தை பத்தி பார்க்க சொல்றாரு. 3 காரியத்துல நம்ம கவனம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை ஒருவனுமே எடுக்க முடியாது. அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற சந்தோஷம், சந்தோஷம் நிறைந்த மக்களா நம்ம வாழ முடியும். 3 காரியத்துல நம்ம கவனத்தை பேதுரு திருப்புறத நம்ம பார்க்கலாம். அந்த 3 காரியத்துல தாண்டி நம்ம கவனம் எப்பொழுதும் இருந்துச்சுன்னா 100% கேரண்டி நம்முடைய சந்தோஷத்தை யாருமே எடுக்க முடியாது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மூணு காரியம். முதலாவது என்ன? சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். முதலாவது என்ன பேதுரு சொல்றாருன்னா, நாம் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கிற பொக்கிஷங்களை தியானிக்கிற மக்களாக நம்ம இருக்கும். முதலாவது சந்தோஷம் எப்படி வருது? ஒரு மைண்டு, ஒரு மனுஷனுடைய மூளை எப்பொழுதும் தனக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை தியானிக்கிற ஒரு மைண்டா இருந்துச்சுன்னா, அந்த இருதயம் சந்தோஷத்தினால எப்பொழுதும் நிறைந்திருக்கிற மைண்டா இருக்கும், மனசா இருக்கும். ரெண்டாவது, இதை பத்தி நம்ம பார்ப்போம். ரெண்டாவதாக, உபத்திரவங்கள் நமக்கு ஏன் வருகிறது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதே உபத்திரவங்க தானே, நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதே கஷ்டங்கள். நமக்கு ஏன் வருகிறது? அது அஞ்சு காரணங்கள் சொல்றாரு. எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கணும், ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கணும், எவ்வளவு காலம் இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கணும், அது எந்த விதங்கள்ல வரும்னு புரிஞ்சுக்கணும், அது கடைசியில ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கணும், வாட், அது நம்மள என்ன செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக, நமக்கு சந்தோஷம் எதனால வருதுன்னா, நம்ம காண முடியாத கிறிஸ்துவோடு ஒரு அந்யோன்னி ஐக்கியத்தினால நமக்கு சந்தோஷம் வருது. இந்த மூணு காரியத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த வசனம் ஆறுல இருந்து நம்ம பார்ப்போமே. ஆறுல எப்படி ஆரம்பிக்குது? இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இந்த வார்த்தை பைபிள்ல எப்பவும் சந்தோஷப்படுகிறீர்கள், சந்தோஷப்படுங்கள்ன்றதுக்கு வார்த்தை வந்து ரிஜாய்ஸ் ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறது, ரிஜாய்ஸ். ஆனா இதுல என்ன போட்டிருக்கு? மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அப்படின்னா ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 5:12. இங்க புதிய ஏற்பாட்டிலேயே எங்கேயும் போடாத ஒரு வார்த்தைய, ஒரு தீவிரமான வார்த்தைய பேதுரு பயன்படுத்துறாரு. அது மற்ற இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். தொடர்ந்து படிங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். வெறும் சந்தோஷப்படுங்க மாத்திரம் இல்ல, என்ன வருது? களி கூறுங்க. களி கூறுங்கன்னா என்ன? ஒரு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, நம்ம பொங்கி பொங்குதேன்னு வருது. இல்ல, பொங்கிட்டு திருப்பி பொங்கி வருது அந்த பாட்டுல. அந்த மாதிரி ஒரு நம்மளால மேக்சிமம் எவ்வளவு சந்தோஷப்படும், இதுக்கு மேல நான் சந்தோஷப்பட்டேன்னா வெடிச்சு போயிருவேன், தாங்க முடியாது என்னாலன்ற அளவுக்கு. களி கூறுங்கன்றது மேக்சிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுறது. ஒரு உச்ச கட்டத்துல, ஒரு ஒரு என்ன சொல்றது, தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே ஆரவாரத்தோடு ஆனந்தப்படுறதுன்றது, ரொம்ப சந்தோஷப்படுறது தான். ஒரு பொங்கி சந்தோஷம் பொங்குதேன்ற மாதிரி பொங்குகின்ற மகிழ்ச்சி, அதான் பேதுரு அங்க யூஸ் பண்றார். வெறும் சந்தோஷப்படுங்கன்னு இல்ல, களி கூறுங்கன்னு பயன்படுத்துறார். நீங்கள் இதிலே மிகுந்த களி கூறுகிறீர்கள், ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு உற்சாகமான ஆனந்தப்படுகிறீர்கள் அப்படின்னு அந்த வசனம் வருது. என்ன சொல்றாரு? படுங்கன்னா சொல்றாரு, சந்தோஷப்படுங்கன்றாரு. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள், குதிக்கிறீங்க. சந்தோஷத்துக்கு சில நேரத்தில் குதிக்கிறது இல்லையா? நீங்க நம்ம அப்படியெல்லாம் பார்த்தது இல்லை. சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆஸ்கர் அவார்டு வாங்கி சில பேர் குதிக்குவாங்க. சில பேர் உலகத்துல பார்த்தோம்னா பெரிய இதாகிட்ட உடனே சந்தோஷமா மேல என்ன செய்யறோம்னு தெரியும். அந்த மாதிரி நம்மளை சந்தோஷப்பட சொல்றார். யாரு? பேதுரு பட சொல்றார். ஆனா இந்த மக்களுக்கு அவர் சொல்லும் போது நீங்க படுங்கன்னு சொல்லல, என்ன சொல்றாரு? படுகிறீர்கள், நீங்கள் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த மக்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி சந்தோஷத்துல இருக்கிறாங்களா? இதை நம்ம பயன்பாடுக்கு யோசிச்சு பார்க்கணும். இந்த மக்கள் ஆல்ரெடி எப்படி இந்த மாதிரி சந்தோஷத்துல இருக்க முடியும் பாருங்களேன். இது நமக்கு என்ன வெளிப்படுத்துதுன்னா, நம்ம காலத்துல இருக்கிற கிறிஸ்தவம் எவ்வளவு மோசம், நம்ம எவ்வளவு மோசத்துல இருக்கிறோன்னு நமக்கு வெளிப்படுத்துது. அந்த சப்போஸ்ல இருந்த ஏற்படுத்தின சபைகள் பாருங்களேன், அவங்க நான் பேதுரு என்ன சொல்றாரு, நான் இப்பதான் இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன், அதனால நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லல. அவர் 1-6 வரைக்கும் சொன்ன அதிசயமான சத்தியங்கள் ஆல்ரெடி அவங்க படிச்சுக்கிட்டு அதை மனசுல கொண்டு இருந்ததுனால அதுக்கு ஆல்ரெடி மிகுந்த சந்தோஷத்தோட அவங்க இருக்கிறாங்கன்றாரு பேதுரு. எவ்வளவு பத்திரங்கள் உங்களுக்கு இருக்கு, ஆனா அதுக்கு மத்தியில் என்ன இருக்கு? இந்த காரியங்கள்ல மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள் இருக்கு. அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தின சபைகளை பாருங்களேன். நம்ம ஊர்ல கிறிஸ்தவோன்னு ஒரு ஊழியம் நடக்குது. என்னங்க நடக்குது நம்ம ஊர்ல? கிறிஸ்தவம் நடக்குது. ஊர் ஊரா போய் சபைகளை ஏற்படுத்துறாங்க. என்ன நடக்குது? ஒரு ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அநாத ஆசிரம திறக்கிறாங்க, எத்தனையோ உதவிகள்லாம் செய்யறாங்க. ஆனா இயேசுடைய சபை எங்க கட்டப்படுதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசம். இந்த வசனமே எடுத்துட்டு போய் இதெல்லாம் படிக்கிற 1-6 வரைக்கும் தேவனுடைய முன்னறிவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் உங்களுடைய மறுஜென்மமாக்கி பரிசுத்தம் பரிசுத்தாவினால பரிசுத்தமாக்கப்பட்டு இதெல்லாம் பேசிட்டு வரோம்னு ஒரு சபையில பெடுங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர்ல எந்த சபையில போய் பேசுங்களா, அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. எங்கெங்க இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் படிக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். சபைன்னு கட்டுறது, ஆனா சத்தியங்களே அங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. அங்க இருக்கிற பிரசங்கம்லாம் என்ன தெரியுமா, நான் பண்ற பிரசங்கம் வந்து உங்க எல்லாருக்கும் அப்படியே உங்க வாழ்க்கை தொடர்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்க, அப்பதான் நீங்க ஹல்லேலூயா சொல்லுவீங்க. உங்க மூளைக்கு கொஞ்சம் யோசனை கொடுத்து ஆண்டவருடைய நித்திய சத்தியங்களை சிந்திக்க வச்சோம்னா எங்கேயோ தலை போற மாதிரி இருக்கும், யோசிக்கவே மாட்டீங்க, அந்த சமணம் கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல ஆயிடுச்சு. நம்ம என்ன பேசினாலும் பிரசங்கத்துல என்ன இருக்கணும், எனக்கு அங்க ஒரு இது இருக்கணும், வாயில தோசை எனக்கு வரணும் அதுல. அந்த மாதிரி இருந்தாதான் பிரசங்கத்தை நான் கேட்பேன். ஆண்டவருடைய நித்திய சத்தியங்கள் முன் தெரிந்து கொள்ளுதல் அதெல்லாம் நம்ம பேசணும்னா மக்கள் கேட்கறதே இல்லை. இப்ப ஊர்ல பிரசங்கம் பாருங்களேன், பிரசங்கம் என்ன, ஏதாவது ஒரு வசனம் எடுத்தா போதும், உங்களுடைய கடன் தொல்லை இந்த வசனம் தீர்த்து விடும், உங்களுடைய இது தொல்லை இந்த வசனம் தீர்த்து விடும், அப்படித்தான் பிரசங்கம் எல்லாம் போகுது. அவங்களுடைய உணர்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஆனா அப்போஸ்தலர் இருந்த சபைகளை எப்படி ஏற்படுத்தி இருக்காங்க பாருங்களேன். நம்ம 1-6 வரைக்கும் 1-2 படிச்சிருக்கோம். அந்த விஷயத்த அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க அறிந்து அதுல மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அது எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னமா சபையை வளர்த்துருக்காங்க பாருங்களேன். அப்போஸ்தலருடைய ஊழியம் எப்படி தாங்க, ஊரூரா போய் அவங்க இது செஞ்சுட்டு இல்ல, சோசியல் சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு இல்ல, என்ன பண்ணாங்க, போய் சபைகளை கட்டினாங்க. எப்படிப்பட்ட சபைகள், ஆழமா தியாலஜியில வளர்த்து விட்டுருக்காங்க. உண்மையாவே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கொடுக்கறது எது தெரியுமா, உங்க கடன் தீர்ந்து விடும், உங்க இதை தீர்ந்து விடும், கையை வச்சு ஜெபம் பண்ற அது இல்லைங்க. இவங்களுக்கு இதுல மிகுந்த சந்தோஷம், ஆண்டவருடைய நித்திய சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கும் போது தாங்க மாறுற சூழ்நிலைகள்ல அந்த சத்தியங்கள் தானங்க நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம் கொடுக்கறது. அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும், அதை நம்ம தியாலஜியை படிச்சுக்க பார்க்கணும். சத்தியம் அதுதான் மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய கடன்லாம் தீர்ந்துடும், அதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறீங்களா போட்டுக்குது. இதிலே பாருங்களேன், இதிலே எதுல இவ்வளவு நேரம் நாம் சொன்னதுல நீங்க மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள். ஏன் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், களி கூறுறாங்க, ஏன் களி கூறுறாங்கன்னு பாருங்களேன். ஏன் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா நமக்கு இருக்கா, நம்மளும் படிச்சு முடிச்சிருக்கிறோம், நமக்கு இருக்கா மிகுந்த சந்தோஷம், என்ன அவங்களுக்கு இருக்கு பாருங்களேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஏன் அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம்னா, நம்மள மாதிரி 1 மணி நேரம் படிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் மற்றதெல்லாம் உலக காரியத்தை சிந்திக்கிறவர்கள் அவங்க இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, படித்த ஒரு ஒரு காரியங்களும் அப்போஸ்தலருங்க சொல்லி கொடுத்த ஒரு ஒரு காரியங்களையும் விசுவாசித்து அந்த நற்குணசாலிகள் மாதிரி மனசுல எப்பவும் சிந்திச்சிருக்கிறாங்க. படித்த காரியங்களை பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷனுக்குள்ள தேவனால் தேவனுடைய முன்னறிவினால் தெரிந்து கொள்ளப்பட்டது, அவன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா, தேவனுடைய முன்னறிவினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அந்த சத்தியம் எந்த மனுஷனுடைய இதயத்துல எரியுதோ அவன் எப்படி இங்க சந்தோஷம் இல்லாம இருப்பான். யோசிச்சு பாருங்களேன், தேவன் உலகத்தையும் வானத்தையும் நட்சத்திரங்கள்லாம் பண்றதுக்கு முன்பதாகவே என்ன தன்னுடைய மனசுல கொண்டு என்னை நேசிச்சிருக்கிறார். அவருடைய மனசுல நான் இருந்திருக்கிறேன், என்னை தெரிந்து கொண்டு என் பேரை முன்குறித்து வச்சிருக்கிறார், அவருடைய புக்ல போட்டிருக்கிறார். அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷன் யோசிச்சு பாருங்க, அவன் வியாதி படுக்கையில படுத்திருக்கட்டும், அவனுக்கு அந்த சிந்தனை சந்தோஷத்தை கொடுக்காது. வானத்தையும் பூமியும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நித்தியத்துல என்னுடைய பேர் ஒளிச்சிருக்கிறது, என்னுடைய பேர் தேவனுடைய மனசுல இருந்திருக்கிறது, என்னை தெரிந்து கொண்டு என்னை நேசிச்சிருக்கிறார் என் தேவன் அப்படின்ற சிந்தனை மனசுல இருக்கும் போது அவனுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால தான் இதுல மிகுந்த சந்தோஷப்படுகிறீர்கள் அப்படின்றார் பாருங்களா. முதலாவது அதை பார்க்கிறோம், தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் பரிசுத்தமாக்குதலினாலே பரிசுத்த ஆக்கப்பட்டு, அப்புறம் என்ன பார்க்கிறோம், ரத்தம் தெளிப்பினாலே இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியப்பட்டவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளே அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தார். முதலாவது அதை படிச்சிருக்கிறோம், இதுலே சொல்றார், இதுல தான் நீங்க சந்தோஷப்படுறீங்க. இதுல முதலாவது இந்த காரியத்துல, ரெண்டாவது நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதினாலே நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் ரெண்டாவது காரியம். அதை நினைச்சு மிகுந்த சந்தோஷப்படுகிறார்கள். மூன்றாவது, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்தை நமக்காக பரலோகத்தில் தேவன் காத்து கொண்டு ரிசர்வ் பண்ணி நம்ம பேரை போட்டு அங்க வச்சிருக்கிறார. நமக்கு ஒரு சுதந்திர சொத்து பரலோகத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக, அந்த சுதந்திரவாளியாக நான், அந்த சுதந்திரவாளி நான் அதை பெறப்போறேன். அந்த சுதந்திரவாளியாக நான் என்ன, தேவன் வந்து தம்முடைய சர்வ வல்லமையில சுத்தி என்னை காத்து கொண்டு அந்த சுதந்திரம் அடியும்படிக்கு கடைசி நாள் வரைக்கும் என்னை காப்பாருன்னு போட்டிருக்கு. அது என்ன சுதந்திரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சுதந்திரவாளியாக என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் என்ன தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால என்னை மறுஜென்மம் கொடுத்திருக்கிறார். மகிமையான சுதந்திரத்தை எனக்கு வச்சிருக்கிறாருன்றத எப்பொழுதும் சிந்தித்து பார்க்கிற மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ள இவ்வளோ பெரிய பொக்கிஷம் எனக்கு இருக்குதேன்னு சிந்தித்து பார்க்கிற மனுஷன், மாம்சத்தினால வர துன்பங்கள், உலகத்தினால வர பிரச்சனைகள், சாத்தானால வர சோதனைகள், அவன் உள்ளத்திலிருந்து வருகிற சந்தோஷ புயலை நிறுத்த முடியாதுங்க. பொங்குதே பொங்குதே சந்தோஷம். எப்படி சந்தோஷம் வரும்? இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். நீ ஒரு மனுஷனாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்துக்குள்ள உனக்கு என்னென்ன பொக்கிஷங்க இருக்குன்னு எப்பொழுதும் தியானிக்கிற மனுஷனா நீ இருந்தீன்னா இதிலே மிகுந்த கலிகூறுவன், மிகுந்த கலிகூறுவன் தான் சொல்றார். அவங்க அப்படி சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்க இதுல மிகுந்த சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு எப்பொழுதும் அது சிந்திக்கிற மக்களாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் சோர்ந்து போகிற கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க, நித்தியத்துல இருக்கிற நமக்கு பொக்கிஷங்கள் அது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தும், மிகுந்த சந்தோஷத்தை. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இதெல்லாம் மனப்பாடமா நம்ம படிச்சுக்க வேண்டிய வசனம். நம்ம பிரசங்கம் பண்ணி முடிஞ்சாச்சுன்னு நம்ம போறது இல்லை. இவங்க எல்லாம் இப்படி மிகுந்த சந்தோஷம் அவங்களுக்கு எப்படி வருது? இதை எப்ப பாரு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், தேவன் தம்முடைய மிகுந்த இறக்கத்தினால் எனக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் எவ்வளவுதான் முன்னேறட்டும், எவ்வளவுதான் பெருசா முன்னேறட்டும், அவன் அதை கட்டுறான் இதை கட்டுறான்னு இருக்கட்டும், அழியாததும் வாடாததும் அசற்ற ஒரு சுதந்திரம் எனக்காக இருக்கிறது. அந்த சுதந்திரம் யாருமே தொட முடியாது. அந்த சுதந்திரவாளியான என்னையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படும், அதுதான் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம சந்தோஷத்தை சூழ்நிலைகள்ல தேடக்கூடாது. சூழ்நிலைகள் நம்மளை ஏமாத்திரும், சூழ்நிலைகள் நம்மளுக்கு கை கொடுத்துரும். ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம், எதை, எனக்கு இருக்கிற வேலையை குறித்து, சம்பளத்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், இல்லை பிசினஸை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது நம்மளை ஏமாத்தி நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். நம்முடைய சந்தோஷத்தை இந்த காரியத்தில் மாறாத நிலை இல்லாத காரியத்தில் நம்ம வச்சிருக்கணும். அதுதான் அதுதாங்க முதல்ல நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது. உலகத்தில் நம்ம சந்தோஷத்தை தேடக்கூடாது. வேதம் ஏன் அடிக்கடி நமக்கு சொல்லுது? மேலான காரியங்களை நாடுங்கள், பூமி கடுத்தவைகள் அல்ல, மேலான காரியங்களை, உங்களுடைய ஆசைகளை சிந்தனைகளை வைங்கன்னு வேதம் கட்டளை இடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான், ஒரே வழி அதுதான். மாறாத நித்தியமான சுதந்திரத்துல நம்ம மனசை வச்சிருக்கிறவர்களுக்கு சூழ்நிலைகள் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, கெடுக்க முடியாது. அதனாலதான் வேதம் எப்பொழுதும் நமக்கு என்ன சொல்லுது? மேலான காரியங்கள் மேல உங்க சந்தோஷத்தை வைங்க, பூமி கடுத்தவைகளை அல்ல. இயேசுவும் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஏன் அவர் சாவ போறாருன்னு. ஆனா உங்கள் சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ஏன்னா அவர் உயிரோடு எழும்ப போறார். உயிரோடு எழும்பும் போது அவர் உயிர் தெளிந்த கிறிஸ்துவா அவங்க பார்க்கும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுக்க முடியாது. ஒருவனும் எடுக்க முடியாத சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். ஏன்? அவர் உயிர் தெளிந்ததுனாலே வருகிற ஒரு சந்தோஷம், அவருடைய உயிர் தெளிதல்னாலே ஏற்பட்ட சந்தோஷம் வந்து நம்மளை எதுவுமே எடுக்க முடியாது உலகத்துல. உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் நமக்கு பரிசுத்தாவி அனுப்பி நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவினுடைய கனி என்ன? அன்பு, சந்தோஷம். பரிசுத்தாவினுடைய கனி சந்தோஷம். பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்குது, ஆனா எனக்கு சந்தோஷமே இல்லைன்னா அது காரணம் யாரு? நம்ம தாங்க. தேவன் நமக்கு சந்தோஷம் ஏற்படும்படிக்கு சகல பொக்கிஷங்களும் சேர்த்து வச்சு சகல சாதனங்களும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம சந்தோஷமா இருக்காததுக்கு காரணம் நம்ம தான், அது பொறுப்பு நம்ம தான். முதலாவது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய சந்தோஷங்களை சூழ்நிலைகள் மேல வைக்காம அழியாத தேவ் கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கிற பொக்கிஷங்களை நினைத்து எப்பவும் தியானிக்கிறவர்களா இருக்கணுங்க. எப்பவும் தியானிக்கிறவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் காலையில எழுந்திரிச்சு எனக்குள்ள கிறிஸ்து, நான் சாதாரணப்பட்டவன் இல்லையே, நான் எவ்வளவு பெரியவன், கிறிஸ்து எனக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம வேலைக்கு போகும்போதும் ஆபீஸுக்கு போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் அதை குறித்து கொஞ்ச நேரம் சிந்திச்சு போக முடியாது. அப்பதான் அங்க சந்தோஷமா இருக்க முடியும் வாழ்க்கை, அப்பதான் ஆனந்தமா இருக்க முடியும் உபத்திரவங்களுக்கு மத்தியில. அதனால நம்ம வாழ்க்கை ரெண்டு விதத்துல நம்ம வாழலாம். ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னு வைங்க, இந்த பக்கம் பார்த்தா வரும் மலைங்க, மலைங்க பக்கத்திலேயே ட்ரெயின் போகுது, என்ன தெரியும், இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது இல்லைங்களா, பயங்கர கருப்பா இருக்கும். ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஆறு, நதி, ஃப்ளவர்ஸ், அழகான சீனரி ஓடுது. ட்ரெயின் காலியா தான் இருக்கு, விண்டோ சீட் எந்த பக்கமும் உங்களுக்கு கிடைக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னு இந்த பக்கமே பார்த்து சோர்படையலாம், ஐயோ பார்த்து பார்த்து ஐயோ இருளா இருக்கேன்னு சோர்படையலாம். ஆனா நம்ம கழுத்தை திருப்பி இந்த பக்கம் பார்த்து ஆனந்தம் அடையலாம். நம்ம கையில தாங்க இருக்குது சந்தோஷம், வேற எங்கேயுமே இல்லை, சூழ்நிலையினால வர்றதில்லை, எந்த காரியத்திலையும் வர்றதில்லை, நம்ம பார்வையில தான் இருக்குங்க சந்தோஷம். நம்ம எதை குறித்து ரொம்ப சிந்திக்கிறோம் அதுல தாங்க இருக்கு சந்தோஷம். நீங்க எதை குறித்து ரொம்ப சிந்திக்கிறீங்க, எதை குறித்து உங்க மைண்டை சிந்திக்கும்படி ட்ரெயின் பண்ண வச்சிருக்கிறீங்க? ஐயோ உலகத்தை தாங்க ரொம்ப சிந்திக்கிற, ரொம்ப வருத்தம் இருக்கு, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப கடன் இருக்கு, அதை குறித்து தான் நான் சிந்திக்கிறவனா இருக்கிறேன்னா ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கலாமா? யார் ஒரு கிறிஸ்தவன்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதல்ல தேடுறவன் தானே. அந்நியருங்க தான் அப்படி இருப்பாங்கன்ற இயேசு சொல்றார், அந்நியருங்க தான் அப்படி தேடுவாங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம்னு உலகத்தை குறித்தே சிந்தித்து நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு கடிந்து கொண்டாரே இயேசு. ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கலாமா? என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போன்னு சிந்திக்காதீங்க. என்ன சிந்திக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதல்ல தேடுற உங்க மனசு இருக்கட்டும், அப்பொழுது எல்லாம் பாத்துக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இல்ல, எல்லாம் பாத்துக்கிறான்னு சொல்லி இல்லையா ஆண்டவர், உங்களுக்கு கூட கொடுக்கறான்னு தானே சொல்லி இருக்கிறாரு. நானும் உங்களோடு தாங்க உலகத்துல வாழ்றேன், நானும் வேலைக்கு போறேன் இல்லைங்களா, நானும் எனக்கும் கஷ்டங்கள் இருக்குது, எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா என் வீட்டுல கேட்டு பாருங்களேன், என் வேலையில கேட்டு எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து தாங்க சிந்தனை, எப்பொழுதும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து தான் சிந்தனை. ஆனா சொல்றேன், அதனோட விளைவாக நாங்க வீட்டுல பேசிக்கிட்டோம், எந்த குறையும் என் வாழ்க்கையில ஆண்டவர் வச்சதே இல்லை தெரியுமா, குறை மாதிரி தெரிஞ்சாலும் தீர்த்து வச்சிருக்கிறார் தெரியுமா. ஒரு சாட்சியா நான் சொல்றேன், எப்பொழுதும் நான் உலகத்தை குறித்தே ரொம்ப கம்மி தான் சிந்திக்கிறது, சம்பளத்தை குறித்து ரொம்ப கம்மி, வாழ்க்கையை குறித்து கஷ்டங்களை குறித்து ரொம்ப கம்மி தான், எப்பொழுதும் ஆண்டவர் குறித்து. ஆனா வெளியிலன்னு பார்த்தோன்னா குறைன்னு எங்க பாக்குறது, எந்த குறை இல்லாம ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரேன்றதான் எப்பவும் ஸ்தோத்திரிக்க வருதுங்க. நம்ம ஏன் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது, எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து சிந்திக்கிறவர்கள், தேவனுடைய மேலான காரியங்களை சிந்திக்கிறவர்கள். அப்புறம் யோசிச்சு பாருங்க, ப்ராமிஸ் இல்லாது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கம்மா, அப்படி இருக்காதீங்க அந்நியருங்க மாதிரி, தேடுங்க என் ராஜ்யத்தை, அப்பொழுது நான் பார்த்துக்கிறேன் இருக்கிறாருங்க. நம்ம எல்லாரும் ஏங்க அப்படி மாற முடியாது, நம்ம எல்லாரும் அப்படி மாறணும், அதுதாங்க சந்தோஷத்துக்கு முதல் வழி. அப்படி இல்லாமல் இருந்தா அது ரொம்ப வேதனை, ரொம்ப சேட். மேலான காரியங்களை, சுதந்திரத்தை குறித்த காரியங்கள் நம்ம சிந்தனை இல்லைன்னா, நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை சிந்தித்து பார்க்கறதுனால தான் நமக்கு முதல்ல சந்தோஷம் வர்றது. இல்லைன்னா ரொம்ப சேட், ரொம்ப சேடுனா எந்த அளவுக்கு சேட்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஒரு மனுஷன் வந்து கப்பலில் போனோன்னு போனார், ரொம்ப ஏழை அவர், எதோ வித்து கித்து அவருக்கு இருக்கிறதே கொஞ்சம் காசு, அமெரிக்காவில் போய் நம்ம செட்டில் ஆகணும்னு தனி மனுஷன் போனான்னு போனார். அவருக்கு இருந்ததே கொஞ்சம் காசு, அதனால டிக்கெட்டை ஒன்று வாங்கினார், டிக்கெட் அந்த காலத்தில் கப்பலில் போனோன்னு டிக்கெட்டை ஒன்று வாங்கிட்டு 12 நாள் போனோம் கப்பலில். இப்போ சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன கடையில் போய் சீப்பாக பிரெட்டு, எவ்வளோ சீப்பாக இருக்க முடியுமோ பிரெட்டை கொஞ்சம் வாங்கிட்டு, 12 நாளைக்கும் வேணும் இல்லையா, கொஞ்சோண்டு பிரெட்டை கொடுங்கன்னு, கொஞ்சம் சீஸு பட்டர் கொடுங்க, அதை போட்டு சாப்பிடணும், 12 நாளைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு கப்பலில் போனார். அவர் போகும்போது ஒரு நாள் சாப்பிட்டாராம், 2வது நாள் பிரெட்டை பார்த்தா அந்த கடல் காற்றுல என்ன ஆயிடுச்சோம், கெட்டியாக கல் மாதிரி ஆயிடுச்சோம். அவர் வாங்கின பிரெட்டு சீஸும் கடிக்க முடியலையாம், என்ன பண்ணுறது, அதை கடித்து பார்த்து ஒரு 2 நாள் சமாளித்தாரா முடியலையாம். அதுக்கப்புறம் பசி, கடல் காத்து இல்லையா, கடல் காத்து பசிய பிச்சிரும் அவருக்கு. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, தண்ணியை குடிக்கிறாரு, வயலாம் வேதனை, வயிறு கிழியுற மாதிரி பசி பசி பசி. 3 நாள் போகுது, 4 நாள் போகுது, ஐயோ எப்படா பிரயாணம் முடியும்னு வேதனைப்படுறாரு. 10 நாள் போயிருச்சு, அம்மா என்ன வேதனை அனுபவிச்சாரான் தெரியுமா, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சார். தண்ணியை குடிச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு. அப்புறம் 11வது நாள் வருது, ரொம்ப பசி, மனுஷன் மெலிஞ்சிட்டார், வெயிட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு, மெலிஞ்சு போய் ஐயோ தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருக்கார். யோசிச்சு பாருங்களேன், 11வது நாள் ஒரு முடிவு பண்ணார். அவர் என்ன பண்ணாரா, நின்றுட்டு இருக்கும்போது மற்ற பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க இல்லைங்களா, பிளேட் பிளேட்டா போதும், ரொம்ப அந்த வாசனைலாம் பார்த்து அவனால் தாங்க முடியலையா, என்ன நான் பொழைக்கணும்னா ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டுருணும், அதனால இந்த ஹோட்டலில் காசை கொடுத்து இந்த கப்பலில் காசை கொடுத்து நம்ம சாப்பிட்ருவோன்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற காசெல்லாம் எண்ணி சரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருவோன்னு நாளைக்கு அவர் கப்பல்லேருந்து இறங்கணும். 11 நாள் வேதனை பட்டுட்டு நாளைக்கு இறங்கணும், அவர் போய் ஒரு சாப்பாடு கொடுன்னு சாப்பாடு வாங்கினார். நல்லா கறி கிரி எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுருணும். இன்னைக்கு 11 நாள் சாப்பிடாம மெலிஞ்சு போனேன்னு நல்லா சாப்பிட்டா, எக்கச்சக்கமாக சாப்பிட்டு ஐயா பில்லு கொடுங்கன்னு கேட்டார். அந்த வெயிட்டர் வந்து என்ன பில்லு, இந்த டிக்கெட்ல உங்களுக்கு டெய்லி இலவசமா சாப்பாடு இருக்குது அப்படின்னார். எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இறங்கணும் ஒரு கப்பல்ல இருந்து. 12 நாள் மனுஷன் பட்னியில கஷ்டப்பட்டு, எவ்வளவு முட்டாள், எவ்வளவு வேதனை. அநேக கிறிஸ்தவங்க இப்படிப்பட்ட முட்டாளுங்க தான் இருக்காங்க. அவங்க ரட்சிப்புல இருக்கிற பேக்கேஜ் என்னன்னு தெரியாம, எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு புரியாம, பசியில பட்னியில பிச்சைக்காரங்க மாதிரி வாழ்ற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் அப்படியா இருக்கணும், அந்த பிரயாணத்தை ஆனந்தத்தோடு என்ஜாய் பண்ணி ஃப்ரீ பஃபே, ஃப்ரீ காஃபி, ஃப்ரீ எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க. ஆனந்தப்பட்டு கலிகூர்ந்து தான் பரலோகத்துக்கு போகணும்னு ஆண்டவர் வச்சிருக்கும் போது நம்ம ஏன் அந்த மாதிரி அந்த பிரயாணி மாதிரி இருக்கணும், நம்ம பசி பட்னியா. நம்ம பேக்கேஜில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துக்குள்ள நம்ம கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை எப்பவும் தியானிக்கிற மக்களாக நம்ம இருப்போம். ஒரு மணி நேரம் படிச்சுட்டு போறது இல்லை கிறிஸ்தவம், ஒரு மணி நேரம் படிச்சுட்டு போய் உலகத்துக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, தியானிக்கிற மனிதர்கள், சிந்திக்கிறவன் தாங்க கிறிஸ்தவன். தனக்கு இருக்கிற சுதந்திரத்தை குறித்து சிந்தித்து பார்க்குற இதயத்துல தான் பொங்கி வர முடியும் சந்தோஷம். அப்படி நம்மளை மாண்டவர் மாத்துட்டோம். முதலாவது அதான் பார்க்குறோம். ரெண்டாவது காரணம் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டாவது காரணம் நமக்கு எப்படி சந்தோஷம் வருதுன்னா, உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில எதனால வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுனால வருது சந்தோஷம். உபத்திரவங்கள் ஏன் வருது, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு வேலை இருக்கலாம், ஐயா நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு, ஆனா எனக்கு வலிக்குதே, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு வலிக்குதே, உலக சூழ்நிலைகள் வலிக்குதே, எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குதே, நான் என்ன பண்ணட்டும், இல்லைனா எனக்கு வியாதி, எனக்கு குடும்ப பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, புருஷன் பிரச்சனை ஒன்று, ஒய்ஃப் பிரச்சனை, நமக்கு உலகத்தில் இருக்கிறது எல்லாம் பிரச்சனைகளாக தான் வருது, ஒய்ஃப் பிரச்சனை ஒன்று, பிள்ளைங்க பிரச்சனை ஒன்று, அதெல்லாம் நினச்சி வேதனைப்படுறதா தான் நமக்கு இருக்கு. இதெல்லாம் எனக்கு வலிக்குதே, இந்த வலியெல்லாம் வச்சுட்டு வேதனை, சில நேரங்களில் அழுவு வருதே, சில நேரங்களில் செத்தே போயிடலாமேன்னு வேதனை வருதே, அந்த வேதனை குறித்து நான் என்ன பண்ணட்டும், அதெல்லாம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறதா, அந்த வேதனை குறித்து நான் என்ன பண்ணட்டோம்னா, பேதுரு அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அந்த வலிக்கு பேதுரு பதில் கொடுக்குறாரு. அந்த வழியை அவர் மறுதளிக்க சொல்லலை. அந்த வழியெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் சில பேர் நாடகம் போடுவாங்க, உள்ள எவ்வளவோ துக்கம் இருக்கும் ஆனால் வெளியில் சிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நடிக்க சொல்லலை பேதுரு. அந்த வழி இருக்கோன்றார் அவர். பாருங்களேன், அந்த வழிக்கு அவர் பதில் கொடுக்குறார். நான் இன்னைக்கு பேதுரு சொல்லித்தர மாதிரி நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்கள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம அழுகிறவர்களாக இருக்கலாம், ஆனால் அழுது கொண்டே சிரிக்க முடியுங்க. ரெண்டு உணர்வும் நமக்குள்ளே இருக்க முடியும். அழுது கொண்டே சிரிக்கிற மக்களாக நம்மளால இருக்க முடியும். இன்னைக்கு அந்த காரியத்தை படிச்சுக்குவோமே. அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், என்ன அதிசயமான வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள் சாரி, நான் வேற ஒரு பைபிள்ல துன்பப்படுறத படிச்சுட்டேனா இல்லை நானே நினைச்சுக்கிட்டேன்னா தெரியல, துக்கப்படுகிறீர்கள். ஆனா ஆரம்பத்தில் துன்பப்படுது வருதுங்களா, ஓகே ஓகே, அதே நான் இது பண்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துன்பப்பட வேண்டியது அவசியமானது. இந்த வசனத்தில் ஒரு விஷயம் கவனிக்கணும் பாருங்களேன். நிறைய பேர் இந்த வசனத்தை எப்படி சொல்லி தர்றதுன்னா, உங்களுக்கு சோதனை வருகிறது அவசியமானதால், சோதனைகள் வரும், சோதனைகளை தவிர்க்க முடியாது, சோதனை வருகிறது அவசியமானதால போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கு, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் போட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா, சோதனை வருகிறது அவசியம்னு போடல, நீங்க துக்கப்பட வேண்டியது அவசியம்னு போட்டிருக்கு. என்ன அது ஆச்சரியம், யோசிச்சு பாருங்களேன். நீங்க துக்கப்பட வேண்டியது அவசியம், துன்பப்பட வேண்டியது, துக்கம் துன்பம் அது ரெண்டு சொன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, அது ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க துன்பப்பட வேண்டியது அவசியம், துன்பப்பட வேண்டியது. என்ன ஒரு அதிசயம் போட்டிருக்கு பாருங்களேன், இதுல ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பெரிய பெரிய சோதனைகள் வரலாம், அவனை ரொம்ப கேலி பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், ரொம்ப வேதனை அவனுக்கு கொடுக்கலாம், கொடுத்து அவனை அவன் ரொம்ப தைரியமா இருக்கலாம், அவனுக்கு உண்மையே துன்பம் வராமல் இருக்கலாம். இன்னும் அந்த மனுஷனை என்ன பண்ணலாம், அவன் சொத்து கித்தெல்லாம் புடுங்கிட்டு குடும்பத்தையெல்லாம் சாவடிச்சுட்டு வனாந்திரத்தில் அவனை துரத்தி விட்டு அவன் தடியா நடக்கிற மனுஷனா கூட போகலாம், அவனை நாடோடியா அவனை துரத்தி விட்டுடலாம். அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் இதெல்லாம் தாங்குவேன், எனக்கு பரலோகத்தில் சுதந்திரம் இருக்கு, மிகுதியா இருக்கும் என் பலன்னு அதெல்லாம் அது கொடுத்து வேதனைப்படாம அவன் இருக்கலாம். அப்படிப்பட்ட விசுவாசி பெரிய பக்திமான் தான், அவரை மாத்தா நம்மலாம் இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட விசுவாசிக்கு இது எழுதப்படல, சாதாரண நம்மள மாதிரி மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு தெரியுமா, ஐயோ உங்களுக்கு சோதனைகள் வருது, அந்த சோதனைகள் நாங்க நீங்க வேதனைப்படுறது ரொம்ப அவசியம், நீங்க சோர்ந்து போறது ரொம்ப அவசியம். அதான் வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், நீங்க துன்பப்படுறது, துன்பப்பட்டு உங்களுக்கு வலி ஏற்படுறது, வலி ஏற்பட்டு நீங்க அழுக வேண்டியது ரொம்ப அவசியம். ஐயோ என்னால தாங்க முடியலையே, செத்துட்டாவே நல்லா இருக்குமேனு உங்களுக்கு வருது இல்லையா ஃபீலிங்கு, அந்த துன்பம் ரொம்ப அவசியம்னு அந்த வசனம் போட்டிருக்குங்க. என்ன ஒரு ஆச்சரியம், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, 6வது வசனம், இங்கிலீஷ்ல பாருங்களேன், நீங்க துன்பப்பட வேண்டியது அவசியம்னு போடல, அவசியப்பட்டால், இஃப் நெசசரி பாருங்களேன், அப்படித்தான் வருது. துன்பப்பட வேண்டியது அவசியம்னு வரல வசனத்துல, அவசியப்பட்டால் நீங்க துன்பப்பட போறீங்க, அவசிய தேவை அவசியமானால் உங்களுக்கு அந்த துன்பம் வரும்னு அந்த வசனம் போட்டிருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவசியமா இல்லையான்னு யார் முடிவு பண்றது, நமக்கு துன்பம் வரணும் இல்லையான்னு யார் முடிவு பண்றது, நம்மள முடிவு பண்ண சொன்னா என்ன பண்ணுவோம், எனக்கு துன்பமே வரக்கூடாது ஆண்டவரே நான் முடிவு பண்ணிடுவேன் இல்லைங்களா. ஒரு சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ ஆண்டவர், உனக்கு துன்பம் வேணுமா வானாவா, டிக் பண்ணு, துன்பம் வேணும்ன்றா இங்க டிக் பண்ணு, துன்பம் வானாலும் இங்க டிக் பண்ணு, எல்லாரும் எதை டிக் பண்ணுவாங்க, துன்பமே வேண்டாம் ஆண்டவரேன்னு டிக் பண்ணி விட்டுருவோம். ஆனா நம்ம இல்ல அது முடிவு பண்றது, நம்ம முடிவு பண்ணோம்னா ரொம்ப தப்பா முடிவு பண்ணுவோம். ஏன், நம்மளை பொறுத்து நம்மளுக்கு சரியா தெரியாதுங்க, நம்முடைய உண்மையான ஆத்ம நிலையை குறித்து நமக்கு சரியா தெரியாது. நம்ம ஒழுங்கா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவருக்குள்ள குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்துகிட்டு இருப்போம், உள்ள உலகம் நம்மள உள்ள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இதயத்துல. ஆனா ஆண்டவர் நம்மளுடைய தாலந்துகளை நம்முடைய நேரங்களை எல்லாம் உலகத்திலேயே செலவிட்டுக்கிட்டு இருப்போம், வெளிப்பிரகாரமான ஆவிக்குரிய காரியங்களை சபைக்கு போறது, பேருக்கு ஒரு ரெண்டு ஜபம் அடிச்சுது, ஆனா ஆவிக்குரிய ஜீவத்துல ரொம்ப வளர்றேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நம்மளை குறித்து நமக்கு ரொம்ப தப்பான எண்ணங்கள் இருக்கு, நம்ம எவ்வளவு மோசமா இருக்கோம்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன நினைச்சுக்கோ, நம்ம ஒழுங்கா இருக்கிறோன்னு தப்பான முடிவுகளை நம்ம எடுப்போம். துன்பம் அவசியமா இல்லையான்றத நம்ம முடிவு பண்றது யாரு, ஆண்டவர். இஃப் நெசசரி, துன்பப்படுவது தேவையானால், தேவையானால் அப்படின்னு அந்த வசனம் வருது. நம்ம சில நேரங்களில் ரொம்ப மோசமா இருப்போம், பயங்கரமா இருப்போம், ஆனா பெரிய கஷ்டங்கள் ஆண்டவர் அனுப்புறாரு. ஏன், நம்மளை சரி பண்ணணும்னு அனுப்புறாரு, நம்ம மாயமலத்தை போக்கணும், நம்ம உண்மையா மாறணும், ஆவிக்குரிய ஜீவத்துல வளரணும்னு அனுப்புறாரு. நம்ம என்ன சொல்றது, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, என்னுடைய கஷ்டம் மாதிரி வேற யாருக்காவது இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன் காரணம் தெரியுமா, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு காரணம், துன்பம் அவசியமானதால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது, அவசியம் அவசியமானதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். பாருங்களேன் அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு, இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். நம்ம ஆத்ம நிலையை குறித்து தப்பான எண்ணம் இருக்கு. இந்த வசனம் வந்து நான் இதை படிச்சு ஒரு ரெண்டு மூணு வசனமாவது முடிக்கணும்னு பார்த்தேன், ஒரு அரச மரத்தை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அரச மரத்தை நம்மளால பிடிக்க முடியுமா, இந்த பக்கம் போய் பிடிக்கிறேன், இந்த பக்கம் போய் பிடிக்கிறேன், இந்த ஆங்கிள் சொல்லி கொடுக்கலாமா, முடியவே இல்லை. அந்த மாதிரி இருக்குங்க இந்த வசனம், எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன் நான். இந்த வசனத்துல துன்பங்களை பத்தி 5 காரியங்கள் ஆண்டவர் சொல்றேன், ஒரே வசனத்துல துன்பத்தை பத்தி நம்ம என்னென்னலாம் படிச்சுக்கணுமோ அதெல்லாம் அந்த வசனத்துல இருக்கு, ஒரே வசனத்துல. முதலாவது என்ன சொல்றாரு தெரியுமா, துன்பம் நமக்கு எங்க இருந்து வருகிறது, யார் அனுப்புறது துன்பம், எங்க இருந்து வருது, ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. உங்களுக்கு தெரியுமா, துன்பங்கள் நமக்கு வாழ்க்கையில் எங்கிருந்து வருது? பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாம சத்துரு சோதித்து விட தேவ உத்தரவுட வருவான். ஆண்டவர் பெர்மிஷன் இல்லாம வரவே முடியாது. துன்பங்கள் ஆரம்பிக்கிறது, நமக்கு துன்பம் வரணும்ன்றது முடிவு பண்றது யார் தெரியுமா? ஆண்டவர். அப்படி பாக்குறீங்களா உங்க வாழ்க்கையில? துன்பத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னா இப்படி பார்த்தா தான் முடியும். நமக்கு வருகிற துன்பங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு பாருங்களேன், அவசியமானதால் அவசியமானால் ஆண்டவர் அனுப்புவார். முதலாவது துன்பங்கள் எங்க இருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஏன் வருகிறது? அவசியமானதால். நமக்கு வருகிற ஒவ்வொரு துன்பமும் அவசியமானதால் வருது. எனக்கு தெரியலீங்களே அவசியமானதுன்னா, உனக்கு உன்னை பத்தியே சரியா தெரியாதே, நீ உன்னை பத்தியே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆளாச்சே. ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு அது மிகவும் அவசியம் என்பதனால் அவசியமானதால் துன்பம் நமக்கு அனுப்புறாருங்க. முதலாவது துன்பம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, ரெண்டாவது ஏன் அனுப்புறாரு? அது ரொம்ப அவசியமானதால், நம்முடைய நித்திய நன்மைக்கு ரொம்ப அவசியமானதால் நமக்கு அனுப்புறாரு. அவசியமானதால் நமக்கு துன்பம் அனுப்புறாரு. ஆண்டவர் வந்து அனாவசியமா நம்மளை துன்பப்படுத்துறவர் இல்ல. அப்படி ஒரு குணம் அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் அனுப்புற துன்பத்தை எவனால் தாங்க முடியும்? அவர் அனாவசியமா நம்மளை துன்பப்படுத்துறவர் இல்ல. அவசியமா இருந்தா தான். எப்படி நமக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்டவர்னு? ஏன்னா அந்த துன்பத்தை நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு தானுங்க சிலுவையில தன் மகனுக்கு கொடுத்த தேவன், தன் மகன் என்றும் பாராமல் தனக்குள்ளேயே ஒப்பு கொடுத்த தேவன் அவசியம் இல்லாம நமக்கு துன்பத்தை கொடுப்பாரா? சிலுவையை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவருடைய அன்பை பத்தி. நமக்கு துன்பம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவசியமானதால். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட இந்த துன்பம் வருது, அந்த துன்பம் எதனால வருது? அவசியமானதால், ரொம்ப அவசியமானதால். அது புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவு ஆறுதல் தெரியுமா துன்பத்துக்கு மத்தியில, எவ்வளவு ஆறுதல். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய சுகத்துக்கும் நம்ம ஆவிக்குரிய நல் வாழ்க்கைக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? என் துன்பம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, ஆண்டவர் அவசியமானதால் வருது, அது என்னுடைய நல்லதுக்காக நித்திய நன்மைக்காக வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலன்னா ரகசியமா யாருக்கும் தெரியாம ஆண்டவர் மேல மனசுல கோபம் வந்துடும், வராது முறுமுறுப்பு வந்துடும். ஆண்டவர்கிட்ட சரியா இருக்காது உறவு. நான் ஒருத்தர்கிட்ட முறுமுறுப்பு, ஒருத்தர்கிட்ட கோபம் இருக்கும்போது அவர்கிட்ட எப்படிங்க நெருங்கி இருக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட ஐக்கியமே கெட்டுப்போம். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். துன்பம் என் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, அது என்னுடைய ரொம்ப அவசியமானதுனால அவர் அமைச்சிருக்கிறார். அது என்னுடைய மிகுந்த நன்மைக்காக வந்திருக்கிறது. நம்ம தெரிஞ்சுக்கலனா ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு ரொம்ப மோசமா போயிடும், சரியா இருக்காது. ஒரு கோபப்படுற முறுமுறுக்கிற தேவன்கிட்ட அந்யோன்யமா என்னால எப்படி இருக்க முடியும்? ஆனா இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஐயோ தேவனே எனக்கு வலிக்குதுப்பா, அப்பா பிதாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, எனக்கு வேதனையா இருக்கிறது, ஆனா எனக்கு தெரியும் இது அவசியமா வந்திருக்கிறது. உன் இருதயம் எனக்கு தெரியும், நீ ஞானம் உள்ளவர், நீ அன்புள்ளவர், எனக்கு தெரியும் இது உன்னுடைய இருதயம் எனக்கு தெரியும். ஏன்னா சிலுவையில நான் பாக்குறேன் உன்னுடைய குமார். என் சூழ்நிலைகளை வச்சு உன் இதயத்தை நான் முடிவு பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய மனசை எதுல வச்சு முடிவு பண்ணணும்? சிலுவையில வச்சு தாங்க முடிவு பண்ணணும். உங்களுடைய குமாரன் என்றும் பாராமல் எனக்கு அந்த வேதனை வரக்கூடாதுன்னு உங்களுடைய குமாரனை என்ன வாதிச்சீர், என்ன துன்பம் கொடுத்தீர், ஏலி ஏலி லாமாச பக்தினின்ற அவர் கதற அளவுக்கும் அவருக்கு துன்பத்தை கொடுத்து என்ன காப்பாத்தணும் நீ பண்ணிர, எனக்கு வேதனை வரக்கூடாதுன்னு நீ பண்ணிர, அனாவசியமா என்னை துன்பப்படுத்துறவர்ல, இது மிகவும் எனக்கு அவசியமா இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்கு. எனக்கு வலிக்குது ஆண்டவரே, ஆனாலும் நான் உன் காலை தான் பிடிச்சிட்டு இருப்பேன்றது எப்போ வரும்? அது அவசியமானதால் புரிஞ்சுக்கணுங்க. முதலாவது துன்பம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, ரெண்டாவது அவசியமானதால் வருகிறது, மூன்றாவதாக எத்தனை காலம், எவ்வளவு காலம் இருக்க போகுது இந்த துன்பம்? என்ன போட்டிருக்கு? கொஞ்ச காலம் போட்டிருக்கீங்களா? கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். துன்பம் எத்தனை காலம் இருக்க போகுது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவானா? நமக்கு இருக்கிற துன்பங்கள், நீங்க கவலைப்படுற அநேக துன்பங்கள் கொஞ்ச காலம் தாங்க. ரொம்ப நாள் விடமாட்டார் அவர், அவருக்கு தெரியும் லிமிட்டு. ரொம்ப நாள் விடமாட்டார் அவர். என்ன செய்யணும்னு அந்த துன்பத்தை அனுப்பிச்சிருக்கிறாரோ அதை செய்யற வரைக்கும் கரெக்டா அந்த லிமிட்டோடு தான் வைப்பார். அதை நினைச்சு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாம். அநேக துன்பங்கள் கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்ச காலம் பொறுத்துரு, கொஞ்ச காலம் அது ஒரு காரியத்துக்காக வந்திருக்குது, சீக்கிரம் பிடிச்சிடும். கொஞ்ச காலம் பொறுத்து. இல்லைன்னா ஒரு சில பேர் நம்மளை கேட்கலாம், அநேக துன்பங்கள் நம்ம படுறது கொஞ்ச காலம் தான். இன்னும் சில பேர் கேட்கலாம், இல்லைங்க சில துன்பங்கள் வாழ்க்கையெல்லாம் இருக்கே, நான் என்ன பண்றது? உடம்பு சரியில்லாம போறது, அதெல்லாம் என்ன பண்றது, அது எப்படி நான் கொஞ்ச காலம் சொல்ல முடியும்? அதுவும் கொஞ்ச காலம். ஏன் நித்தியத்துக்கு முன்பதாக பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்ச காலங்க. நமக்கு இருக்கிற நித்திய சுதந்திரத்துக்கு முன்பதாக பார்த்தோம்னா இது கூட கொஞ்ச காலம். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு, நம்ம நித்திய மகிமைக்கு முன்பதாக நமக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள்லாம் லேசான உபத்திரம், கொஞ்ச காலம், ஃபார் மூமெண்ட், மூமெண்ட், ஒரு செகண்ட் மாதிரி துன்பங்கள். இதெல்லாம் நித்தியத்துக்கு முன்பதாக பார்த்தோம். அதான் பேதுரு என்ன சொல்றாரு, துன்பம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, துன்பம் ரொம்ப அவசியமானதால் நமக்கு வருது, மூன்றாவது அது கொஞ்ச காலம், சீக்கிரம் போயிடும், நாலாவதாக அது எந்த விதத்துல வருகிறது பாருங்களேன், பலவிதமான சோதனைகளிலே. ஒரு விதத்துல வராது, இப்படித்தான் துன்பம் வரும்னு வராது, பல விதத்துல வரும். வேலையில இருந்து வரலாம், வீட்டில இருந்து வரலாம், எங்கெங்க இருந்தோ வரும், எங்கெங்க இருந்தோ வரும், பல விதமான விதங்கள்ல நமக்கு துன்பங்கள் வரும். அஞ்சாவதாக ஏன் வருதுன்னு நம்ம பார்க்கணும், இதைத்தான் கொஞ்சம் விவரமா நம்ம பார்க்கணும், துன்பங்கள் எதுக்காக வருகிறது. படிங்களே ஏழாவது வசனம்,
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
பாருங்களேன் இது ரொம்ப அற்புதமான வசனம். கடைசியாக துன்பம் என்ன செய்ய வருகிறதுன்னு சொல்றார். துன்பம் எங்க இருந்து வருது, ஏன் வருது, எவ்வளவு காலம் இருக்க போகுது, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எந்த விதங்கள்ல வருதுன்னு சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்ய வருதுன்னு துன்பம் அவர் சொல்றார். துன்பம் எதுக்கு வருதுன்னா முதலாவது நம்முடைய விசுவாச பரீட்சைக்காக வருகிறது. துன்பம் நம்மள என்ன செய்து, நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறதுக்காக வருகிறது. அதான் போட்டிருக்கு, விசுவாசம் பரீட்சைக்காக வருகிறது. நம்ம விசுவாசம் எவ்வளவு முக்கியன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். விசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா விசுவாசம், நம்ம ஊர்ல அவ்வளவுதான், விசுவாசம்னா விசுவாசம், அந்நிய பாஷை பேசுற மாதிரி விசுவாசம் 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 இருப்பாங்க. விசுவாசம்னா என்ன, எவ்வளவு முக்கியம் விசுவாசம்ன்றத புரிஞ்சுக்கணும். எல்லா கிருபைகளுக்கு தாய் விசுவாசம் தாங்க. விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை தெரியுமா, அது எல்லா மனிதர்களுக்கும் விசுவாசம் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான்றதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா, முக்கியமான அடையாளம் அவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுன்னு தான். ரொம்ப முக்கியம் விசுவாசம், எல்லா கிருபைகளுக்கு தாய் விசுவாசம். நம்ம ரட்சிக்கப்படுவது விசுவாசம், நம்ம பரிசுத்தமாக்கப்படுவது விசுவாசத்தின் மூலமாக, நம்ம காக்கப்படுவது விசுவாசத்தினால, நம்ம பரலோகம் போய் சேர்றதும் விசுவாசத்தினால தான். விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் வந்து தேவனால் கொடுக்கப்படுற ஒரு பெரிய வரம் வரும். விசுவாசம் தாங்க நம்ம பரலோகத்துக்கு போறோம்னு ஒரு கேரண்டி. ஒரு மனுஷன் சொல்றாரு பாருங்க, விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னா பரலோகத்தின் கேரண்டி விசுவாசம். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தான்றதுக்கு அடையாளம் விசுவாசம். ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாக்கு கண்கள் விசுவாசம். பரலோகத்தை விசுவாச கண்ணால் காண்கிறோம்னு வருது பாருங்களேன். விசுவாசம் இல்லாதவங்க பரலோகத்தையே பார்க்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யம் காண முடியாது. எதன் மூலமா காண்றான், விசுவாசத்தின் மூலமா காணுகிறான். விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. நம்ம சுதந்திரத்தின் கேரண்டி விசுவாசம். நம்ம எல்லையற்ற பொக்கிஷத்தை நம்ம பிடிக்கக்கூடியது விசுவாசத்தின் மூலமா. எல்லா விசுவாசத்தை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். கடவுளுடைய பார்வையில இந்த உலகத்திலேயே ரொம்ப பொக்கிஷம், பொண்ணை விட ரொம்ப விசேஷமானது எது தெரியுமா, விசுவாசம். ஆண்டவர் பழையற்பாடுலயும் புதிய ஏற்பாடுலயும் மனுஷங்கிட்ட திருப்பி திருப்பி கேட்கறது என்னங்க, விசுவாசி விசுவாசி. இயேசு அடிக்கடி வந்து ஸ்ரீசரில் பிடிச்சி திட்டினது எதுக்காக, அடிக்கடி மனிதர்கள்கிட்ட கேட்டது எதுக்காக, அற்ப விசுவாசிகளே, விசுவாசம் உன்னை சுகமாக்குனது, விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவாய், விசுவாசம் விசுவாசம். ஆண்டவர் முழுசாக ரொம்ப முக்கியம் விசுவாசம். அந்த விசுவாசம் பேதுரு இங்க என்ன சொல்றாரு, இந்த உபத்திரவத்தை பத்தி சொல்லும் போது, அப்பா உங்களுக்கு உபத்திரம் வர்றது ரொம்ப அவசியம், அந்த உபத்திரம் உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்ப அவசியம், அந்த துக்கம் என்ன செய்யுது, உங்க விசுவாசம் முதலாவது உண்மையான நிரூபிக்கு உண்மையா. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு, தங்கத்தை உதாரணம் கொடுக்கிறார். தங்கம் யாரோ ஒரு பெரிய மண்ணை கையில கொடுத்துட்டு வச்சிருக்காங்க, களிமண். எப்பா இதுல தங்கம் இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க தங்கம் இருக்குதான்னு, நெருப்புல தூக்கி போட்டா போதும் இல்லைங்களா, நெருப்புல தூக்கி போட்டு எல்லாம் காத்தா புகையா போதுன்னா என்ன அர்த்தம், அது தங்கமே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியறதே சோதனை வந்தார்த்தம். சோதனை வரலன்னா விசுவாசின்னு சொல்றதுக்கு எந்த சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு நீ விசுவாசி இல்லை, பைபிள் படிக்கிறதுனால சோதனை வரும்போது தான் தெரியுது நீ விசுவாசியா இல்லையா. அது அந்த ஒரு அக்கினி மாதிரி சோதனைகள் நமக்கு ரொம்ப அவசியம், நீ உண்மையான விசுவாசியா இல்லையான்னு ஒன்று அடையாளம் காட்டுறதுக்கு. முதலாவது விசுவாச சோதனைக்காக நமக்கு சோதனைகள் வருது. ரெண்டாவது இந்த தங்கத்தை நெருப்பில் மெல்ட் பண்ணும்போது அந்த தங்கத்து கூட போடுற கலப்பிடம் இல்லைங்களா, எவ்வளோ கலப்படம் போட்டிருக்கீங்க, எவ்வளோ கிராம் தங்கம் நம்ம கேட்டுக்கிறது இல்லையா, கலப்பிடம் இம்ப்யூரிட்டிஸ்னு வாங்க. அது என்ன ஆகும்னா தங்கத்தில் போடும்போது அந்த கலப்பிடம்லாம் மேலே வந்து தேங்க ஆரம்பிக்கும், அதை அப்படியே எடுத்துருவாங்க. எவ்வளோ அந்த தங்கத்தை வேக வைக்கிறோமோ அந்த கலப்பிடம்லாம் மேலே வந்து வந்து அந்த தங்கத்துக்கு ரொம்ப வேல்யூ ரொம்ப ப்ரெஷியஸ் ஆகும். நம்ம சோதனை அப்படித்தான் பண்ணுறது. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அது உண்மையானு காட்டுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய விசுவாசத்தை சுத்தப்படுத்துறதும் சோதனைகள் தான். நம்ம விசுவாசத்தில் இருக்கக்கூடிய கறைகள்லாம் நீக்கிறது சோதனைகள் தான். ஏன்னா ரொம்ப முக்கியம் அங்கே விசுவாசம் உண்மையா இல்லையான்னு மற்றவங்களுக்கு இல்லை நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்முடைய விசுவாசத்தில் ரொம்ப குறைகள் இருக்கு, ரொம்ப அசுத்தம் கலப்படம் இருக்கு, என்ன முறுமுறுப்பு இருக்குது இல்லையா, விசுவாசத்தில் முறுமுறுப்பு நெகட்டிவாக பார்க்கறது இருக்கு, உலகத்தை ரொம்ப நம்புறதா இருக்கு, பணத்தை ரொம்ப நம்புறதா இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி மாற்றிக்க முடியும், என்ன மாற்றம், அதெல்லாம் சோதனைகள் தான் அந்த விசுவாசத்துலேருந்து அந்த கலப்பிடத்தெல்லாம் எடுக்க முடியும். எடுத்து ஆண்டவரை மாத்திரம் நம்பும்படிக்கு நம்மளை செய்யறது சோதனைகள் தான், அந்த கலப்பிடம்லாம் போகிறது. இன்னொன்று நம்ம விசுவாசம் உண்மையா இல்லையான்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சுதந்திரத்தை ஆனந்தத்தோடு அனுபவிக்காததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, ஆனந்தத்தோடு நம்ம சுதந்திரத்தை குறித்து நினைச்சு சந்தோஷப்படாததுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம ரட்சிப்பை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னா ரட்சிக்கப்படலையா, நான் பரலோகத்துக்கு போறேன்னா போறலையா அப்படின்னு இருக்கிற சந்தேகம். அந்த சந்தேகம் எப்படி நீங்கும் தெரியுமா, ரட்சிப்பின் உறுதி எப்படி கிடைக்கும் தெரியுமா, சோதனைகள் மூலமா தாங்க. சோதனைகளில் நான் நின்று ஆண்டவருக்காக நின்று ஆண்டவருக்காக சாதித்து வரும்போது தான் நான் நம்மளுடைய ரட்சிப்பின் உறுதி ரொம்ப அதிகமாகிறது. அதனால தான் என்னுடைய ரட்சிப்பின் சுதந்திரத்தை நான் ரொம்ப அனுபவிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா, நான் என்ன அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இல்லை இல்லை, புரியுதுங்களா, அது ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். ஆண்டவர் வந்து நமக்கு சோதனைகள் அனுப்புறது நம்ம சந்தோஷத்தை குறைக்கணும் என்பதற்காக இல்லை. நான் ஏன் சந்தோஷமா என்னுடைய ரட்சிப்பை நினைச்சு ஏன் சந்தோஷமா இல்லாம இருக்கிறேன், என்னுடைய சுதந்திரத்தை நினைச்சு ஏன் சந்தோஷமா இல்லாம இருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்துல பல விதமான கலப்பிடம் இருக்கு, அந்த கலப்பிடம் நீங்கணும். என் விசுவாசத்தை குறித்து ரொம்ப சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகம்லாம் நீங்க உறுதியான விசுவாசம் எனக்கு வரும்போது என்னுடைய சுதந்திரத்தை நினைச்சு ஆனந்தப்பட முடியும். அதெல்லாம் நீக்கி சுத்த விசுவாசமா கொண்டு வரதுக்கான சோதனை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அதை மனசுல வச்சுக்குவோம். சோதனைகள் ரெண்டு காரியத்துக்காக நம்ம வாழ்க்கையில வருது, நம்ம விசுவாச சோதனை நம்பர் ஒன், ரெண்டாவது நம்ம விசுவாசத்துல இருக்கிற கலப்பிடங்கள் எல்லாம் நீக்கும்படிக்கு, நீக்கும்படிக்கு. அந்த சோதனை அந்த இது தங்கத்தை வந்து புடமிடுவாங்க நெருப்புல, புடமிடும் போது நம்மளையும் ஆண்டவர் அப்படித்தான் புடமிடுறார். தட்டனா அவன் என்ன சொல்றது, கோல்ஸ்மித்துக்கு ஆசாரி, ஆசாரி வந்து நெருப்புல போட்டு அவர் ரொம்ப மெல்ட் பண்ண விட மாட்டார், கரெக்டா தான் டைம் வச்சிருப்பார், இந்த டைம் தான் இந்த டைம் வரைக்கும் தான் மெல்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளும் அப்படித்தாங்க மெல்ட் பண்றது. சோதனைகளை அனுப்பி இந்த சோதனை டைமை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், சோதனை வருது நமக்கு சோதனையின் மூலமா அந்த அசுத்தம்லாம் போகுதான்னு பாக்குறார். நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளை நமக்கு வெளிப்படுத்துறது, நம்ம ரொம்ப விசுவாசி அது இதுன்னு பேசிக்கலாம், சோதனை நேரத்தில் தான் உண்மையான நிலைமை நமக்கு தெரியுது. ஐயோ ஆண்டவரே நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கேன், எனக்கு கிருப கொடு ஆண்டவரேன்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்றாடும் போது அது ஆண்டவர் கிருப கொடுத்து அந்த அசுத்தத்தை எடுக்கிறார். இல்லை அந்த சோதனை நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம், இன்னும் அந்த அசுத்தங்களை இன்னும் கட்டி பிடிச்சிக்கிறோம், அப்படின்னா என்ன ஆகும், அந்த தங்கத்தை திருப்பியும் சோதனையில் போட்டு தான் ஆகணும், போட்டுக்கிட்டே இருப்பார் சோதனைகள். ஏன் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது விட மாட்டேந்து, அந்த அசுத்தம் விட்டு போக மாட்டேந்து, ஒட்டிக்கிட்டே இருக்கு, போட்டு போட்டு தான் எடுப்பார், எது வரைக்கும் போட்டு எடுப்பார் எம் மட்டும் அப்படின்னு. நம்ம எது வரைக்கும் எனக்கு சோதனைனா அந்த தங்கம் சொல்லுவாங்க, அந்த தங்கம் அந்த ஆசாரியுடைய முகத்தை பிரதிபலிக்கிற வரைக்கும் அதை போட்டு எடுப்பார். தெரியுங்களா உங்களுக்கு, கிறிஸ்து மாதிரி நம்ம பிரதிபலிக்கிற வரைக்கும், கிறிஸ்துவுடைய குணங்களை நம்ம உருவாக்குற வரைக்கும் நமக்கு சோதனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை போட்டு போட்டு எடுப்பார். என்ன ஒரு அருமையான காரியத்தை சோதனையின் மூலமா ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, யோசிச்சு பாருங்களேன். அதை நினைச்சு நம்ம அழுவுதான், வேதனை தான், கஷ்டம் தான், வியாதி தான், பிள்ளைங்க மூலமா கஷ்டம் வருது. ஆனா அதை நினைச்சு அந்த கண்ணீர் மனசு கண்ணீர் வளர்ந்துகிட்டு ஐயோ வலிக்குதேன்னு வரும்போதும் அந்த கண்ணீர் மினுக்க முடியுங்க, நான் அழுதுகிட்டே சிரிக்க முடியும். இந்த சோதனை எனக்கு என்ன செய்தி வாழ்க்கையிலன்னு நினைச்சு நம்மளால சிரிக்க முடியும், வலி எடுத்தாலும் ஆனந்த கலிகூற முடியும் நம்மளால. அதனாலதான் அந்த வசனத்தை போட்டிருக்கு, இதுல மிகுந்த சந்தோஷப்பட்டாலும் கொஞ்ச காலம் துக்கப்பட வேண்டிய அவசியமானதால் அவசியமானதால் நம்முடைய உண்மையான விசுவாசத்தை நிரூபிக்குது நிரூபிக்குது. ஒரு வசனம் படிப்போம், யோபு 23:10.
ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபுக்கு வந்த கஷ்டங்களை என்ன சொல்றது அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க. ஆனா அவருக்கு சந்தோஷம், அழுதுகிட்டே சிரிச்ச மனுஷன் சொல்லலாம் அவரு. ஏன், எனக்கு சோதனைகள் வருதுதான், ஆனா நான் சோதித்த பின் பொன்னாக நான் வருவேன். நம்மளை பொன்னாக மாத்தணும் ஆண்டவருடைய விருப்பங்க, அதுக்காகத்தான் சோதனை வருது. அந்த தேவன்கிட்ட இருந்து வருது, அவசியமானதால் வருது. அது பல விதங்கள்ல எத்தனை காலம், கொஞ்ச காலம் தான் அவர் அனுப்புறாரு, அவருக்கு தெரியும் எவ்வளவு காலம் வச்சிருக்கணும்னு. அடுத்ததாக பல விதங்கள்ல வருது, விசுவாசத்தை சுத்த பண்ணவும் விசுவாசத்தை பலப்படுத்தவும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, சோதிக்கப்படாத விசுவாசம் பிரயோஜனமே இல்லை, அது விசுவாசமே இல்லை. அந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க இந்த உலகத்திலேயே சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாத விசுவாசத்தை வச்சு மரணத்தை எப்படிங்க சந்திக்க முடியும், நியாய தீர்ப்பை எப்படிங்க சந்திக்க முடியும்? அந்த விசுவாசமா நம்மளை காப்பாத்த போகுது? ஒரு தங்கத்தை போடு, இதுல போடுறோம், புகையா போகுது, ஒண்ணுமே இல்லைங்க, அது தங்கமா? ஒரு விசுவாசத்தை நம்ம சந்திக்கிறோம், சோதனையை நம்ம சந்திக்கிறோம், தளர்ந்து அலர்ந்து மலர்ந்து போயிடுறோம். நம்ம ஒரு விசுவாசியா? நமக்கு அந்த விசுவாசத்தை வச்சு என்னங்க பண்றது? இல்ல, அந்த விசுவாச சோதனையில நிக்கணும், அதுதான் விசுவாசம் இருக்குன்னு தெரியுது. சரி, சோதிக்கப்படாத விசுவாசம் எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, தங்கத்தை விட பொக்கிஷ், தங்கத்தை விட என்ன வருது அந்த வசனத்துல, விலையேற பெற்ற, தங்கத்தை விட விலையேற பெற்றது. இந்த உலகத்துல என்ன தெரியுமா, நமக்கெல்லாம் தங்கம் தான் ரொம்ப பெருசு, அதை விட விலையேற பெற்றது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஏன்னா தங்கம்லாம் அழிஞ்சு போவோம், நித்திய நித்தியமா பயனுள்ளதா இருக்கிறது நம்முடைய விசுவாசம். தங்கத்தை விட விலையேற பெற்றது நமக்குள்ள இருக்கு, அது பியூர் ஆகணும். ஒன்று என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஒரு காலத்தில் எனக்கு கிறிஸ்தவனா எனக்கு சந்தோஷமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஏன்னா எப்போ பாருடைய விசுவாசத்தை குறித்து சந்தேகம், நான் உண்மையான விசுவாசியா, நான் ஒருவேளை இப்போ நரகத்துக்கு போயிட்டேன்னா என்ன ஆகும்? ஆனால் அந்த சந்தேகம் பல மடங்கு என்கிட்ட போயிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா, போயிடுச்சு. இப்போ ரொம்ப உறுதி, ரட்சிப்பை நினச்சி ரொம்ப சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ரொம்ப படிச்சுட்டதுனால இல்லைங்க, வாழ்க்கையில் ரொம்ப சோதனைகளை சந்தித்ததுனால், ரொம்ப துன்பங்களை சந்தித்ததுனால். அந்த துன்பங்கள் என்னுடைய விசுவாசத்தை புடமிட்டு தைரியத்தையும் நான் எனக்கு உண்மையான விசுவாசம் இருக்குன்னு உறுதி கொடுத்ததுனால தான். அப்படித்தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் ஆண்டவர் அனுப்பிச்சா என்ன செய்யணும், ஒப்பாரி வைக்கக்கூடாது, வரவேற்கணும். மிகுந்த சந்தோஷப்படுங்கள் பேதுரு சொல்கிறார், வரவேற்கணும். ஆண்டவரே, என் அன்பான தேவனே, அருமையான தேவனே, அவசியமானதால் தான் இதை எனக்கு கொடுத்துருக்கிறீர்னு எனக்கு தெரியும். இதனோட விளைவு என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன்னு எனக்கு தெரியும். ஆகவே நீ எதை அனுப்பியிருக்கிறியோ, என்ன அசுத்தத்தை வாழ்க்கையில் எடுக்கணும்னு அனுப்பியிருக்கிறீரோ, அதை எனக்கு காண்பியும் ஆண்டவரேன்னு தாழ்மையோடு போகும்போது கொஞ்ச காலத்தில் சோதனை முடிந்து பொன்னாக நான் விளங்குவோம். அதுக்காகத்தான் சோதனை நம்ம வாழ்க்கையில் வருது, சோதனை வருது. அது மாத்திரம் இல்லாமல் கடைசியில் அதை பார்த்து முடிப்போம். அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பாருங்களேன், சோதிக்கப்பட்டு அது ரொம்ப பியூராகி ரொம்ப வளர்ந்து விசுவாசம் சோதனையினால பலப்பட்டு அநேக தரையும் நம்ம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு அதிக விசுவாசத்தை கொடு, அதிக விசுவாசத்தை கொடு. அதிக விசுவாசம் வேணும்னா அதிக உபத்திரம் வரும். நம்ம கேட்ட ஜபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறாரு. சில பேர் நீங்க ரொம்ப சோர்ந்து போறீங்க, அதிக விசுவாசம் அதிக விசுவாசம் கேட்டீங்க, அதிக உபத்திரம் வந்திருக்கு, ஆனா சோர்ந்து போயிடும். இல்ல, உங்களுக்கு அதிக விசுவாசம் கொடுக்கணும்னு தான் பெரிய உபத்திரம் வந்திருக்கு. பாருங்களேன், சோதிக்கப்பட்டு அடுத்ததாக என்ன வருது,
வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
ரொம்ப அதிசயமான வசனங்க. இயேசு கிறிஸ்து நியாய தீர்க்கும்படி உலகத்தையே அழிக்கும்படி வரும்போது என்ன போட்டிருக்கு பாருங்களேன், நம்மளை புகழ்ந்து மகிமைப்படுத்தி கனப்படுத்துவார். எதை கனப்படுத்துவார்? நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். அந்த விசுவாசம் நமக்கு அதை வாங்கி கொடுக்க போதான். உலகமே அழிஞ்சு நரகத்துல தூக்கி போடும் போது நமக்கு புகழ்ச்சி கனம். புகழ்ச்சினா என்ன? உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரான அந்த சராசரமே கேட்கும்படிக்கு நம்மளுக்கு பிரேஸ், புகழ்ச்சி. நம்மளை புகழ போறாரு எல்லாருக்கும் முன்பதாக. அப்புறம் கனம். கனம்னா என்னங்க? எல்லாரும் விட மேல நம்மளை எடுத்து வைக்கிறதாங்க கனம். கனப்படுத்த போறாராம். மூன்றாவதாக அவருடைய மகிமையில நம்ம பங்கு பெறும்படிக்கு. பைபிள்ல போட்டிருக்கு ஆண்டவர் செய்யறது எல்லாமே அவருக்கு கனம், அவருக்கு மகிமை. இது என்ன எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறேன்னு போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவருடைய தேவ உண்மையான பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு வர கனத்தை எல்லாம் அந்த நாளில் வாங்கி என்ன பண்ணுவாங்க? அவர் பாதத்துல வைக்குவாங்க. அதனால அவருக்கு இருக்கிற சகல கணத்தையும் இவங்க மேல ஊத்தலாம். ஏன்னா இவர்கள் சுயநலம் இல்லாம பரிபூர்ணம் ஆக்கப்பட்டு அவருக்கே கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. அதனால எல்லா கணத்தையும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் அந்த புகழ்ச்சி வரப்போகுது, அந்த மகிமை வரப்போகுது. அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த சோதனை வருகிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்கள் எப்படி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும்படிக்கு தான் இப்படி சோதனைகள் வருது. என்ன ஒரு அதிசயமான வசனங்கள். சரி நம்ம முடிப்போம். துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க இந்த வசனங்கள் நமக்கு பெரிய ஆறுதல் கொடுக்கணும். ரெண்டு காரணத்தினால நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம அனுபவிக்க முடியும். மூணு காரணம் பார்த்தா அடுத்த வாரம் அடுத்த காரணம் பார்ப்போம். முதலாவது நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை எப்பொழுதும் தியானிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக உபத்திரவங்கள் நமக்கிட்ட என்ன செய்து எதுக்காக வருது, எங்க இருந்து வருது, ஏன் வருகிறதுன்றத புரிந்து அதை அணுகிறவர்களா இருக்கணும். அப்போ நமக்கு வேதனை வரும்போது கஷ்டம் வரும்போது சொன்ன மாதிரி கண்ணீரே கொட்டுது, கண்ணீரே கொட்டுது. ஆனா அந்த கண்ணீர்லயும் சிரிக்க முடியும். அழுது கொண்டே நான் சிரிக்க முடியும். வேதனைகள் மத்தியில நான் சந்தோஷமா இருக்க முடியும். பராமரிப்புல ஆண்டவர் வந்து உலக உண்டானதுல இருந்து இது வரைக்கும் அவர் தேடுறது என்ன தெரியுமா? விசுவாசம். எந்த மனுஷங்களுக்கு இருக்கு விசுவாசம்? ஒரு பெரிய விசுவாசத்தை ஆபிராமுக்குள்ள பார்த்தாரு. அதை ஒரு ஃப்ரேம் போட்டு பரலோகத்துல வச்சிருக்கிறார். நித்திய நித்தியமா அதை காமிச்சு புகழ்றாரு. சரித்திரமெல்லாம் புகழ்றாரு. ஆபிராம் விசுவாசம், ஆபிராம் விசுவாசம், யாக்கோப் விசுவாசம், தாவீது விசுவாசம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே இப்போ ஆண்டவர் என்ன தேடுறது தெரியுமா? விசுவாசம். அது பலவேறப்பட்டது, தங்கத்தை விட பொக்கிஷமானது. நித்திய நித்திய காலமும் ஆண்டவர் தங்கம் மாதிரி அதை போட்டு ஃப்ரேம் போட்டு நம்ம பார்க்கறது இல்லை. சிலதெல்லாம் சர்டிபிகேட்டா வச்சுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கிறது விசுவாசத்தை தாங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள வளரணும்னு பாக்குறார். அதை பார்த்து நம்ம ஆண்டவர் மெச்சித்து கொள்ள போறார். இயேசுகிட்ட வராதவர்கள் உங்களுக்கு ஒருவேளை பெரிய துன்பங்கள் இந்த உலகத்துல இருக்கலாம், பெரிய கஷ்டங்கள் இருக்கலாம் இல்லைங்களா? எனக்கே ஆல்ரெடி கஷ்டங்கள் இருக்குது, இன்னும் இயேசுகிட்ட வந்து ஏன் கஷ்டங்களை நான் வாங்கணும்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை ரொம்ப மோசமான வழி, ரொம்ப மோசமான நாளை நீங்கள் எடுத்து பார்த்து அதுக்கு இன்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணாலும், இருக்கிற பெரிய கஷ்டமான நாளுக்கு 10,000 பெருக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நரகத்தில் 1 செகண்டுக்கு அந்த உபத்திரம் ஒப்பு இல்லைங்க. அவ்வளோ பெரிய நரகம் உங்களுக்காக காத்திருக்கு. பெரிய அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் உங்களுக்காக காத்திருக்கு. இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுடைய உபத்திரவம் உங்களுடைய பரிசுத்தமாக்குதலுக்காக பயன்படுத்தப்படும். அந்த உபத்திரம் அனாவசியமா பட வேண்டியதில்லை. எந்த உபத்திரம் மாறிடும் நான் சொல்லலை இயேசு கிட்ட வந்தா. ஆனா அதே உபத்திரவம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போற உபத்திரம், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போற உபத்திரவமா மாறிடும். அந்த இயேசு கிட்ட நீங்க வரலாம். அவர்கிட்ட நீங்க மனம் திரும்பி இன்னைக்கு கூட வந்துடலாம். அந்த சுதந்திரம், பரலோக நித்திய சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஜெபம் செய்யணுமா?